ಚತುರ್ವಿಧಾ ಭಜಂತೇ ಮಾಂ ಜನಾ ಸುಕೃತಿ ನೋರ್ಜುನ ಆರ್ತೋ ಜಿಜ್ಞಾಸುರರ್ಥಾರ್ಥಿ ಜ್ಞಾನೀ ಚ ಭರತರ್ಷಭಾ. ಷೋಡಶೋಯಂ ಶ್ಲೋಕ ಸಪ್ತಮೇ ಅಧ್ಯಾಯೇ ಇದ ಪೂರ್ವಂ ಜ್ಞಾನಂ ವಿಜ್ಞಾನಸಹಿತಂ ಪ್ರವಕ್ಷ್ಯಾಮಿ ಇತಿ ಪ್ರತಿಜ್ಞಾಯ ಭಗವತಃ ತತ್ವಂ ಜಗತ್ಕರ್ತೃತ್ವ ರೂಪಂ ಸ್ವಭಾವ ಸ್ವರೂಪ ರೂಪ ಪ್ರಕೃತಿದ್ವಯ ಸಹಿತಂ ಉಕ್ತ್ವಾ ಏತಾಶ ಪ್ರಕೃತಿದ್ವಯೇನ ಅಹಂ ಕೃಷ್ಣಸ್ಯ ಜಗತಃ ಪ್ರಭಯ ಪ್ರಳಯಸ್ತಥಾ ಇತ್ಯುಕ್ತ್ವಾ ತಥಾಪಿ ಸರ್ವತಃ ವಿದ್ಯಮಾನಂ ಮಾಂ ಜಗತ್ಕಾರಣ ರೂಪಂ ಮಾಂ ಜನಾಃ ಗುಣತ್ರಯ ರೂಪ ಪ್ರಕೃತಿನ ಸಮ್ಮೋಹಿತಾ ಸಂತಃ ಪ್ರಕೃತ್ಯಾ ಸಮ್ಮೋಹಿತಾ ಸಂತಃ ನ ವಿಜಾನಂತಿ. ಅತಃ ಮಾಯಯಾ ಅಪಹೃತಜ್ಞಾನಾಃ ಆಸುರಂ ಭಾವಮಾಶ್ರಿತಃ ಮಾಂ ನ ಜಾನಂತಿ ಇತಿ ಉಕ್ತಂ. ತರ್ಹಿ ಸರ್ವೇ ಜನಾಃ ನ ಜಾನಂತಿ ಇತಿ ಚೇತ್ ಕಥಂ ಭವತಾಂ ಜ್ಞಾನಂ ಲೋಕೇ ಸಿದ್ಧಂ ಭವತಿ ಇತಿ ಪ್ರಶ್ನೆ. ಸರ್ವೇ ಜನ ಕೇಚನ ಭಕ್ತಃ ಮಾಂ ಜಾನಂತಿ ಇತಿ ಚತುರ್ವಿಧಾ ಭಜಂತೆ ಮಾಂ ಜನಾ ಸುಕೃತಿನೋರ್ಜುನ ಇತಿ ಸುಕೃತಿನಃ ಪುಣ್ಯಕರ್ಮಾಣಃ ಮಾಂ ನ ಜಾನಂತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ತಾಶ ಪುಣ್ಯಕರ್ಮಾಣಃ ಚತುರ್ವಿಧಾಃ ಭವಂತಿ ಇತಿ ಆರ್ತೋ ಜಿಜ್ಞಾಸುಃ ಅರ್ಥಾರ್ಥಿ ಜ್ಞಾನೀ ಇತಿ ಚಾತುರ್ವಿಧ್ಯಂ ಪ್ರದರ್ಶಿತಂ. ತತ್ರ ಆರ್ತಃ ಕಃ ಜಿಜ್ಞಾಸುಃ ಕಃ ಇತಿ ಇತಿ ದೃಷ್ಟಮಸ್ತಿ. ಅರ್ಥಾರ್ಥಿ ಜ್ಞಾನೀ ಇತಿ ಯಃ ವಿಭಾಗಃ ಕೃತಃ ಸಹ ಅರ್ಥಾರ್ಥಿನಃ ಜ್ಞಾನಿನಃ ತತ್ರ ಕೀದೃಶಃ ಭವಿಷ್ಯಂತಿ ಇತಿ ಜ್ಞಾತ್ವಾ ತರ್ಹಿ ಉಪರಿ ಭಾಷ್ಯಭಾಗಃ ಅಸ್ಮಾಭಿಃ ದ್ರಷ್ಟವ್ಯಃ ಅಸ್ತಿ. 16ಆವದ ಶ್ಲೋಕಂ 7ಆಂ ಅಧ್ಯಾಯತ್ರ ಮುನ್ನಾಲ ಭಗವಾನುಡೆಯ ரெண்டு விதமான ಪ್ರಕೃತಿಯು சொன்னார். ಭೂಮಿರಾಪೋ ನಲೋ ವಾಯು ಕಮ್ಮನೋ ಬುದ್ಧಿರೇವ ಚ ಅಹಂಕಾರ ಇದೀಯಂ ಮೇ ಭಿನ್ನ ಪ್ರಕೃತಿ ರಟ್ಟಥಾ ಅಪರೇಯಂ ಅಪಡೀನ್. ಅಪರ ಪ್ರಕೃತಿ ಜಡ ಪ್ರಕೃತಿ ಭಗವಾನುಡೆಯ ಸ್ವಭಾವಮಾನ ಪ್ರಕೃತಿ சொன்னார். ಭಗವಾನாகவே ಚೈತನ್ಯ வடிவமாகவே இருக்கக்கூடியதான ஜீவன இன்னொரு பராப்பிரகிருத்தின்னு சொன்னார். இந்த இரண்டு பிரகிருதிகள்னாலதான் உலகங்களெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது, அங்கேதான் அழிகிறது என்று சொல்லி, இதனால்தான் இந்த இவ்விரண்டு பிரகிருதிகள்னால் நான் உலகத்துக்கு சிருஷ்டிகர்த்தாவாகவும் பிரளயகர்த்தாவாகவும் இருக்கேன் என்று சொல்லி, இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடியதான மூணு குணங்கள்னால உலகமெல்லாம் மோகிக்கப்பட்டிருப்பதனால் என்னை யாரும் அறிவதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சார். துஷ்டுதிகள் கெட்ட காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறவா அவ என்னைக்குமே அறிய போறதில்லை என்னன்னு சொன்னா, அப்ப யாருதான் அறிவா அவங்கள அப்படின்னு சந்தேகம் வந்தா, பக்தால என்ன அறிவா, புண்ணியம் பண்ணினவா என்ன அறிவா, சதுர்விதா பஜந்தேவா நாலு விதமாக இருக்கக்கூடியதான பக்த ஜனால் புண்ணியம் பண்ணினவா என்ன அறிகிறாள் அப்படின்னு சொல்லி அவளை பிரிச்ச. ஆர்த்தா ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஜானி அப்படி. ஆர்த்தான்னு கவலை வந்த பிறகு சத்ரு வியாத்தியாதினா கிரஸ்தாக அத போகிறதுக்காக நல்லது வேணும் என்று நினைக்கிறவாளுக்கு அவளுக்கு ஆர்த்தாள்னு சொன்னோம். ஜிஜ்ஞாசு பகவத் தத்துவத்தை அறியணும் என்று ஆசைப்படுபவன் ஜிஜ்ஞாசு. அர்த்தார்த்தி இகலோகத்தினுடைய ஒரு உயர்வோ அல்லது பரலோகத்தினுடைய உயர்வே உயரும் என்று பார்க்கிறவன் அர்த்தார்த்தி. அதற்கு பிறகு ஜானீச்ச ஜானியும் இப்படி நான்கு விதமாக சொன்ன. இந்த நான்கு விதமாக சொன்னதான இவாளை இவா எல்லோரும் என்ன அறிகிறா அப்படின்னு சொன்ன. இதுல இந்த நாலு பேர்ல ஆர்த்தன் என்கிறவன் நம்ம பார்த்தோம். ஆர்த்தன்னு சொன்னா ஆர்த்திய சத்ரு வியாத்தியாதினாலேயோ ஆபதத்தினாலேயோ மாட்டி விட்டார்வன். யாரு, இந்திரன் அப்படி மழையை கொட்டோ கொட்டோன்னு கொட்டினா அங்க இருக்கக்கூடியதான விரஜவாசி ஜனங்கள் ரொம்ப சமப்பட்ட. அவன் ஆர்த்தாளாய் பகவான சரணாகதி அடைஞ்சா. அப்பொழுது அவளை ஆட்கொண்டார் பரம்பொருள். ஆகையால் அப்படி இருப்பதனால் அவளை ஆர்த்தாள்னு சொன்னோம். அதே விதமாக கவலை வந்த பிறகு பகவான தியானம் பண்ணினுமா, ஜராசந்தனால ஜெயில போடப்பட்டதான மற்ற அரக்கர்களும் ஸ்திரீகளும், வேற யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது, பகவான் தான் காப்பாற்ற முடியும்னு சரணாகதி அடைய பகவான் ஜராசந்தனை கொன்னு அவளை எல்லாம் ஆட்கொண்டார் அப்படின்னு ரெண்டாவது. யூத சமயத்துல வஸ்திராபகரணம் பண்ணும் பொழுது வேற யாராலையும் பண்ண முடியாது, நீங்க தான் காப்பாற்றணும்னு கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச மானாய விக்ரோஷதி யாஜ்ஞ செய்தி அப்படின்னு யாஜ்ஞ செய்தி திரௌபதியினுடைய சரித்திரம் பார்த்தோம். இவெல்லாம் ஆர்த்தாளுக்குள்ள சேர்ந்தவா. அதே போல 1000 பெண் யானைகளோட வந்து தான் விளையாடணும்னு வந்து கடைசியில ஒண்ணும் முடியாம கவலைப்பட்டுட வேற வழி இல்லையேன்னு சொல்லக்கூடியதான் நிலையில பகவானை பிரார்த்தனை பண்ணி பிறகு அந்த பகவானிடத்துல இருந்து அனுகிரகத்தை பெற்றதான கஜேந்திரனை சொன்னோம். இப்படி இவாள்லாம் ஆர்த்தாள்னு சொல்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். அதற்கு பிறகு அடுத்தது ஜிக்யாசு. இந்த ஜிக்யாசு பகவத் தத்துவத்தை அறியணும் என்பதற்காகவே முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறவாளுக்குள்ள அஜாமுயனுடைய தம்பி முச்சுக்குந்தன், அந்த முச்சுக்குந்தனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அதே மாதிரியே மிதிலா தேசத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான ஜனகர், இவ்வளவு பணமும் மற்ற விவகாரங்கள் இருந்தாலும் ஆத்மாவை அறியணும் என்பதற்காக வாழ்ந்தாள் முழுக்க யாஜ்ஞவல்கரை மறுபடியும் மறுபடியும் கேட்டு நிறைய பண்டிதாள்கள கேட்டு அதிலேயே ஒரு அபிமானத்தை காட்டிக்கொண்டிருந்த ஜனகர் ஸ்ருத தேவர். பாகவதத்துல 11வது அத்தியாயத்துல ஸ்ருத தேவருடைய சரித்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் மௌசலமங்கள்லாம் ஆன பிறகு உத்தவர் பகவான் இடத்துல அந்த உத்தவரானவர் பகவான் இடத்துலயே இருந்த அவரிடத்துல கடைசி வரைக்கும் வேதாந்தத்தை
ஜிஜ்ஞாசுதான் இல்ல சுகபிரமம்.
சுகபிரமும் ஞானி, அவரை பத்தி சொல்லல. ஸ்ருத தேவர், இப்ப நான் சொல்றது அடுத்ததாக உத்தவர். இந்த உத்தவர் பிரகஸ்பதி கிட்டையே சாஸ்திரங்கள் வாசிச்சார், அப்பவும் அவருக்கு மனப்பரியாப்தி ஏற்படல. பகவானிடத்திலேயே இருந்துட்டு அவருக்கு சாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்று கருதி அவரோடையே இருந்தார். அப்பொழுது அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு தத்துவ சிந்தனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். கொடுத்துட்டு நீங்க இங்க இருந்து போய் விதுரனிட்ட சொல்லுங்க அப்படின்னு நிர்யாணமான சந்தர்ப்பத்தில் அனுப்பிவிடுறார். விதுரர் நேரா அங்கே உத்தர தேசத்துல இருந்துருக்கார், பதிரி கஷேத்திரத்துக்கு பக்கத்துல. இவர் இங்க இருந்து அங்கே போறார், தேடிட்டு போறார். போகும்பொழுது அந்த கங்கா கரையில அவர் பார்க்கிறார். பார்த்ததுலே முதல் கேள்வி, எங்க பகவான் சௌக்கியமா இருக்காரான்னு கேட்கிறார். இது மேல ஏது பகவானப்பா, உலகத்துல இருக்கிற சகல பிராணிகளும் தான் மரண சந்தர்ப்பத்துல எந்த பகவான நினைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளோ அந்த பகவான் தான் நிர்ணயம் ஆறும் பொழுது உங்களை நினைச்சார் பாருங்க, நீங்க தான் நிஜமாக முன்னே பண்ணியிருக்கேள் அப்படின்னு இந்த உத்தவர் அவருக்கு பகவான் சொன்னதான தத்துவங்களை எல்லாம் சொல்றார். அதான் ஏகாதச துவாதச அத்தியாயங்கள்ல விசேஷமாக இந்த உத்தவ சரித்திரமானது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த உத்தவர் ஜிக்யாசுவா இருந்த பகவத் தத்துவத்தை அறியணும், ஆத்மானுபவம் வரணும்னு அறிவர் அப்படின்னு அது வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு அர்த்தார்த்தி, இந்த லோகத்துல நாம் சேமத்தை அடையணும் என்றோ அல்லது பரலோகத்துல நமக்கு சந்தோஷம் வரணும் ஆனந்தமா இருக்கணும் என்று நினைக்கிறவாளோ அவ அர்த்தார்த்தி. அர்த்தம்னா காசு, பதவி உயர்வு, உலகத்துல 4 பேர் இடத்துல புகழ், இவைகள்லாம் எதிர்பார்க்கறது அர்த்தார்த்தி. ஆர்த்தனுங்கிறவர் சௌக்கியமா இருக்கிறவர், தனக்கு வந்ததான துன்பம் போகணும்னு நினைக்கிறவர் அர்த்த முதல்ல ஆர்த்தர். இப்ப இவர் சௌக்கியமா தான் இருந்தார், சௌக்கியமா இருந்தாலும் மேல எல்லாரோட வசதியா நம்பர் ஒன்னா வரணும்னு நினைக்கிறவா அர்த்தார்த்தி. அதான் அவ ரெண்டு பேருக்குள்ள பேதம். இப்படிப்பட்டதான அர்த்தார்த்திகள்ல சுக்ரீவன், விபீஷணன், உபமன்யு, துருவன் இவெல்லாம் பார்த்து. சுக்ரீவன் அண்ணாவுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டு ரொம்ப அழகா இருந்தான், ஆனா அவளுக்குள்ள ஒரு கவலை வந்துருது. அதனால சுக்ரீவன் சுக்ரீவனை வாலி விரட்டி அடிச்சுட்டான். என்னைக்கோ ஒரு நாள் வாலி ஒரு குகைக்குள்ள போயிட்டான் ஒரு ராட்சசனோட கொல்றதுக்காக. ரொம்ப நாள் சண்டை நடந்திருக்கு, குகையிலிருந்து வெளியில ரத்தம் கொட்டிண்டே இருக்கு, வாலிதான் காலமாயிட்டான்னு நினைச்சான் சுக்ரீவன் சின்சியரா. ஏன்னா வாலி எதிர்க்க யுத்தம் பண்ணினவன் யாரும் இல்ல, ரெண்டு க்ஷணத்துக்கு மேல வாலியோட யாரும் யுத்தம் பண்ண மாட்டான், அவ்வளவு பலசாலி இவன். ஏன்னா ரொம்ப நாளா யுத்தம் நடக்கிறது, குகைக்குள்ள போனா வெறும் வரவே இல்லை, இப்படி ரத்தம் கொண்டோ கொண்டோ பிரவகிக்கிறது, ஒருவேளை ராட்சசன் வாலியை கொண்டுட்டானோ அந்தமோ அப்படிங்கிற விதத்துல, வாலியே கொன்ன ராட்சசன் வெளியில வந்தான்னா தங்கதான் என்ன ஆறது அப்படின்னு நினைச்சுண்டு அது பெரிய ஒரு பாலாங்கல்ல வச்சு விட்டு வெளியில வந்துவிட்டான். வந்தான், பட்டாபட்டேகம் பண்ணிட்டான், வேற என்னாச்சு, ரூமாவையும் தாரையும் தானே கல்யாணம் பண்ணிட்டான், சௌக்கியமா இருக்கான். வாலி வெளியில வந்தான், ஒரு எட்டி அடிச்சா அந்த கல் வெளியில வச்சு குதூரம் ஆயிடுது. வந்து பாக்கறான் இவன் இப்படி அட்டொழிய பண்ணியிருக்கான், கோபம் வந்தது, ரெண்டு அடி அடிச்சான், அனுச்சு விட்டான். இந்த சுக்ரீவன் என்ன பண்ணி விட்டாருன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற ருஷ்யமுக பர்வத்துக்குள்ள பூந்துட்டான். ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரியும், ருஷ்யமுக பர்வத்துக்குள்ள வாலி நுழைய முடியாது. ஒரு நாளைக்கு இப்படிதான் ஏதோ கொண்டு விட்டா இந்த ரத்தங்கள்லாம் அங்க மேல விழுந்தது பர்வதத்தில். அங்க இருக்கக்கூடியதான் ஒரு முனிவர் சபிச்சு விட்டார், நீ இந்த பக்கத்து பிராந்தத்துக்கு வந்தா தலை விடுத்து விடுவோம். எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, திக்ஷத்ரிய பலம் பலம் பிரம்மதேஜோ பலம் பலம், நாலு காயத்ரி மன்றவனுடைய பலம் இருக்க அது யாராலையும் வர முடியாது. எவ்வளவு பிசிக்கல் பவர் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த காயத்ரிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால என்ன பண்ணா, அதுக்குள்ள வர முடியாது வாலிக்குன்னு தெரியும், தான் உள்ள போந்து விட்டான். அனுமான் முதலிய நாலஞ்சு சிஷியால் அவர்கிட்ட அனுச்சரால் வந்திருக்க, எப்படியாவது வாலியை கொண்டு விட்டா ராஜ்யம் வரணும், இப்ப அவனுக்கு என்ன ராஜ்யம் வரணுங்கிற அபிப்பிராயம் அர்த்தார்த்தி தானே, அதுக்காக இங்க வந்தார். அதுக்கப்புறம் ராமனுடைய கிரகம் கிடைச்சது, வாலியை கொன்னார், ராஜ்யத்தை வாங்கிட்டார், அது கதை தெரிஞ்சதான். இது அர்த்தார்த்தி. விபீஷனுடைய சரித்திரம் தெரியும், விபீஷணன் ராவணுக்கு அனுதனா இருந்து தர்ம மார்க்கத்திலேயே இருந்து கொண்டு அனுமார கொல்லணும்னு சொன்ன பொழுதும் அனுமார கொல்லப்படாது என்கிறதெல்லாம் சொல்லி நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பி உழவு பண்ணினார். எத்தனையோ தரம் ராவணனுக்கு சீதையை கொண்டு போய் கொடுத்து விடுதுன்னு சொல்லியிருக்கார், அப்பையும் கேட்கல. இனிமேல் அங்கிருந்து பிரயோஜனம் இல்லையே ஓடி வந்துவிட்டான். வந்த பிறகு பகவான சரணாகதி அடைஞ்சார். அப்ப மறுபடியும் அவருக்கு ராஜ்ய காட்சம் இருந்தது, அதனால்தான் ராஜ்யத்தை நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். ராவணனை கொன்ன பிறகு மறுபடியும் ராஜ்யத்தை அடைஞ்சு பரிபாலனம் பண்ணி சௌக்கியமா இருந்தார். சோ அர்த்தார்த்தி விபீஷணன், எப்படி சுக்ரீவன் விபீஷணன். அதுக்கப்புறம் உபமன்யு, உபமன்யுங்கிறவர் ஒரு சிஷ்யனா இருக்கும் பொழுது எல்லா விதமான படிப்பும் வேணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சவன் குருவுக்கு சகாயம் பண்ணணும்னு குரு சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு குருவானவர் அந்த ராத்திரி வேளையில மழை கொட்டுன்னு கொட்டுறது, வயல்ல இருக்கக்கூடியதான ஜலங்கள்லாம் வெளியில போயிடும் போல இருக்கு, அந்த ஜலத்துக்கு ஒரு வரம்பு போட வரம்பு கட்டி உடஞ்சி போயிருக்கும் அப்படின்னு அனுப்புறார். வரம்பை எவ்வளவோ பண்ணி பண்ணி போட்டிருந்தார், ஆனா சரியா வரவே இல்லை. அதனால என்ன, அந்த இடத்துல தானே படுத்துருந்தாராம், தானே படுத்த காலம் எல்லாம் மழை குறைஞ்சு இவர் போறாரு போய் எங்கே பண்ணி கேட்டா இங்க இருக்கே நான் படுத்துட்டு இருக்கேன்னு. இந்த அளவுக்கு நான் சொன்ன குரு சொன்ன வார்த்தையை நீ இவ்வளவு தூரம் சீரியஸா கவனிச்சிருக்க, உனக்கு எல்லா படிப்பும் வரட்டும் சேமா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ற. அதனால அந்த குரு அனுகிரகத்தினால் அவருக்கு எல்லாம் கிடைச்சு ரொம்ப பெரிய ஒரு பண்டிதனா ஆனார் அப்படின்னு பாரதத்துல ஒரு சரித்திரம், உபமன்யு சரித்திரம். இப்படி வாழ்க்கையில முன்னேறணும் என்பதற்காக பகவான் அடைஞ்சதான ஒரு விசேஷம் அவருடைய சரித்திரம் பார்த்தோம். பிறகு துருவஸ்வாமியுடைய கதை தெரியும் நமக்கெல்லாம், அப்பா மடியில ஏறணும்னு நினைச்சான், முடியல, அம்மா கிட்ட வந்து அழறார், அம்மா சொல்லி தரா அவருக்கு, நாண்யம் தத பத்ம பலாக லோச்சனா துக்கச்சிதந்தே மிருகயாதி கஞ்சனா, இவ்வுலகத்தில் தாமரக்கண்ணனான அந்த பகவானை தவிர உன்னுடைய துன்பத்தை போக்க கூடியதான உபாயம் நான் காணலை அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை விட்டு அவன் காட்டுக்கு வரும் பொழுது காட்டுல பாதி வழியில நாரதர் வந்து அவருக்கு ஓர்ந்தமோ பகவதே வாசுதேவாயான துவாதசி மந்திர துவாதசாட்சரிய மந்திரத்தை உபதேசம் பண்ணி பகவானுடைய திவ்ய மங்களமான மூர்த்தியை உபதேசம் பண்ணும் பொழுது அந்த மூர்த்தியை மனசுலேயே தியானம் பண்ணிட்டு பகவானுடைய சாட்சாத்காரத்தை அடைஞ்சு இவ்வுலகங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உயர்ந்ததான துருவ பதத்தை அடைந்தார் அப்படின்னு அர்த்தார்த்திங்கிறதுக்கு இவர் நாலு திருஷ்டாந்தம் சொன்னோம். யாரு? சுக்ரீவன், விபீஷணன், உபமன்யு, அதுக்கப்புறம் துருவன். அப்படி இவ சொன்னதான அர்த்தனோ ஜிக்யாசுவோ அர்த்தார்த்தியோ இவ எல்லாம் சகாமாள். ஆசையோட இன்னும் ஆசை போகல அவளுக்கு. வாழ்க்கையில முன்னேறணும் என்றவோ, பகவானுடைய தத்துவத்தை அறியணும் என்றதோ, அல்லது நம்மளுடைய துன்பங்கள் போகணும் என்றவோ எனக்கூடியதான ஆசை அவளுக்கு இருந்துட்டே இருக்க. ஆகையால் இவ மூணு பேரும் சகாம பக்தர். ஆனா ஞானின்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நிஷ்காம பக்தன். அவனுக்கு வேற எதுவுமே வேண்டாம், பகவத் தத்துவ ஞானத்திலேயே இருக்கணும் அவ்வளவுதான். அது காமனையாகாது. ஏன்னா தன்னை விட வேறான பொருளை நேசிப்பது காமம். தன்னையே தன் ஸ்வரூபத்தையே தான் அறிந்தால் அதுக்கு அறியணும்னு ஆசைப்பட்டா அது காமம் இல்லை, முமுட்சுத்துவம் காமம் ஆகாது. ஏன்னா ஆத்மா வச்சானே அறியணும்னு நினைக்கிறான். என் பொருளை இங்க வச்சு விட்டு போயிட்டேன், நாளைக்கு வந்து என் பொருளை நான் எடுத்துட்டா அது திருடுதனம் ஆகாது. இங்க இருக்கிற பொருள் எனக்கு என் இடத்துல இல்லா, என்னுடைய பொருள் இல்லாதான பொருளா இருக்குமே ஆனால் அப்பொருளை நான் எடுத்துக்கொண்டால் அதுதான் திருடுதனம். என் பொருளை நானே எடுத்துட்டா அது திருடுதனம் ஆகாது. அதே போல என்னுடைய ஆத்மாவை நான் வேணும்னு ஆசைப்பட்டா அது காமமாகாது. ஆகையால் முமுட்சுத்துவமும் காமம் இல்ல. ஆகையால் மோட்ச காமனா இருந்த போதிலும், முமுட்சுவா இருந்த போதிலும், இவள் ஞானிகளா இருக்கிறவா காமிகள். பகவானுடைய தத்துவத்தை அறியணும்னு நினைச்சவன் ஜிக்யாசு, முமுட்சுங்கிறவன் அதை அறிந்தவன். இங்க இங்க ஞானின்னு சொல்லியிருக்க, முமுட்சுன்னு சொல்லல, இங்க ஞானி. ஆகையால் அறியணுங்கிற ஆசைப்படுறவன் ஜிக்யாசு, அறிந்தவன் ஞானி. அந்த ஸ்வரூபத்தை பரோட்ச ஜானமே இல்லாதவன் ஜிக்யாசு, பரோட்ச ஜானமோ அபரோட்ச ஜானமோ வந்தவன் ஞானி. அதனால நாலு வித்தியாசம். முமுட்சுங்கிறதும் ஜிக்யாசுங்கிறது சேர்க்கலாம். ஆனா ஜிக்யாசுங்கிறத வந்து சகுணஸ்வரூபத்தையும் அறியணும்னு நினைக்கிறவன் ஜிக்யாசு, நிர்குணஸ்வரூபத்தை அறியணுங்கிறவன் தான் முமுட்சு. மோட்சத்துல ஆசை இருக்கிறவன் முமுட்சு. ஜிக்யாசுனா பகவானுடைய ஸ்வரூபத்தை தெரியணும், சகுண ஜானமா இருந்தாலும் பரவாயில்ல. இதான் வித்தியாசம். இப்ப இந்த ஜானியா இருக்கிறவன் அவன் தனி கேட்டகரி நிஷ்காமன் சொல்லிவிட்டேன். இந்த ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுல என்ன அப்படின்னா, ஜிக்யாசுவானவன் ஞானம் ஏற்பட்ட பிறகு சாட்சாத்தாக மாயையே தாண்டுகிறான். ஜிக்யாசுவா இருக்கிறவன் பகவானுடைய தத்துவத்தை அறிந்து அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா மாயையே தாண்ட, ஞானம் தெரிந்தா மாய போயிடுறது. என்ன ஆர்த்தனா இருக்கிறவன் பார்த்தீங்களா, அர்த்தார்த்தியா இருக்கிறவன், இவளுக்கு ஜிக்யாசுத்துவம் வந்த பிறகுதான் மோட்சம். ஆர்த்தனா இருக்கிறவனும் அர்த்தார்த்தியா இருக்கிறவனும் அவளுடைய ஆர்த்தி கவலை போன பிறகும், அதே போல அர்த்தார்த்தி காசு வந்த பிறகும், அதுக்கப்புறம் புண்ணியம் பண்ணி அதனால ஜிக்யாசம் வந்து அதனால ஞானம் வந்து அப்புறம் மோட்சம். சோ ஜிக்யாசுவா இருக்கிறவன் பகவான் தத்துவத்தை ஞானத்தை அறிந்ததுமே மாய போயிடுத்து மோட்சம் வந்துடுது. இவ ரெண்டு பேருக்கும் காசு வேணும் புகழ் வேணும், அதே போலயே நம்ம துன்பம் போகணும்னு நினைக்கிறவன் இவைகள்லாம் போன பிறகு, அதுக்கப்புறம் புண்ணியம் பண்ணிட்டு ஈஸ்வரானுகிரகம் வந்து ஜிக்யாசு வந்து அதுக்கப்புறம் போடும். அதனாலதான் ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி, இந்த பக்கம் ஆர்த்தன் அந்த பக்கம் அர்த்தார்த்தி, நடுவுல ஜிக்யாசு ஏன் போட்டார்? அதான் இந்த ரெண்டு பேருக்கும் ஜிக்யாசுத்துவம் வந்த பிறகுதான் மோட்சம் அப்படிங்கறதுக்காக நடுவுல ஜிக்யாசுன்னு போட்டார். அதுக்கு பிறகு இந்த ஞானின்னு பண்ணிட்டு இருக்க பார்த்தா, பகவத் தத்துவ சாட்சா்காரம் ஏற்பட்ட பிறகு அவன் ஞானி, அவன் தீர்ணமாயன், மாயையெல்லாம் போன பிறகு வந்தவன். இப்படி இந்த ஞானிகளை பார்ப்போம். இந்த ஞானிகள்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சனகாதிகள், சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதர். பிறக்கிறப்பவே அதிக சத்துவ ஞானம் அவளுக்கு. பிரம்மதேவர் தான் மானச புத்திராளவர், பிரம்மதேவர் நினைத்து அதனாலேயே பிறந்தவா. கல்யாணம் பண்ண பிரபஞ்சத்தை விருத்தி பண்ணுங்கோ அப்படின்னு ஆதேசம். ஏன்னா பிரம்மதேவருக்கே அதுதான் ஆதேசம், பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுங்கோன்னு. சிருஷ்டி பண்ணினார், இப்படிப்பட்டதான் அந்த நாலு பேரை சிருஷ்டி பண்ணினார். இவ சொன்னாலாம், இது என்னது, இனிமேல் விவாகம் பண்ணிட்டு சம்சாரில் மாட்டிட்டு குழந்தைகளை பத்திட்டு அவஸ்தை பண்ணுமா? அது யார் பண்றது? அஜ்ஞானிகள் மூடால் பண்றதுன்னா இல்லை அப்பாவா இருந்தா நீங்க இப்படி சொல்லி தரல, அது கிடையாது. பரபிரம்ம ஸ்வரூபத்தை தத்துவ சிந்தாத்தில் அது இருக்கணும் அப்படின்னு நாங்க அது பண்ணிக்கிறோம்னு போயிட்டுறோம். இப்ப முதல் முதல்ல அப்பா கேட்டு போயிட்ட கேட்காம இருக்க ஆரம்பிச்சது அங்கிருந்து. அதுக்கப்புறம் வரிசையா இருந்தா போயிடுது. அதுக்கப்புறம் வியாசர் வசிஷ்டர் இப்படி எல்லாம் உண்டு பண்ணினார், நாரதர் உண்டு பண்ணினார், நாரதரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். பிறகு அப்புறம் வசிஷ்டாதிகள்லாம் உண்டு பண்ணினா அதுக்கப்புறம் பிரதாபதிகளை உண்டு பண்ணி உலகம் உண்டாச்சு, அது இருக்கட்டும். அப்படி சனகாதிகள் முதல்ல, ரெண்டாவது நாரதர், தெரியும். அதற்கு பிறகு ஞானியா இருந்தவர் பிரஹ்லாதர். அவர் பிறக்கும் பொழுதே, அம்மா அவருடைய வயத்துல இருக்கும் பொழுதே அவருக்கு நாரதருடைய உபதேசம், கயாதுன்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த நாரதருடைய உபதேசத்தினால் அவருக்கு ஞானம் வந்தது. பரம மங்கள ஸ்வரூபமாக அவர் உண்டாகி பகவத் நாராயணனுடைய பக்தியை எல்லோருக்கும் பரவி அப்படி ஞானியாயிட்டான் அப்படின்னு ஒரு சரித்திரம். அதற்கு பிறகு பிருது மகாராஜா அவருடைய சரித்திரம். ஞானிகள் லிஸ்டில் பிருது மகாராஜா, துருவர், துருவருடைய பிள்ளை சிருஷ்டி, சிருஷ்டிகளுடைய பிள்ளை ரிபு, ரிபுனுடைய பிள்ளை சாட்சுஷமனு, சாட்சுஷமணியனுடைய பிள்ளை குரு, குருனுடைய பிள்ளை அங்கன். இந்த அங்கன் எனக்கூடியதான ராஜாவுக்கு யமதர்மராஜாவனுடைய பெரிய பொண்ணா இருக்கக்கூடியதான சுனீதாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவளுக்கு வேணன்னு ஒரு பையன் பிறந்தான். அந்த வேணனுக்கு எங்கிருந்து வந்ததோ தெரியல துர்புத்தி, சொல்ல முடியாது, ஜென்மாந்தரத்துல பாபம் அது. அப்ப ஆவிர்வாவமாச்சு, நல்ல குடும்பத்துல நல்லா பிறந்திருக்கிறவன். ஆனா என்னாச்சுன்னு, அவனுக்கு மகாராட்சச குணங்கள் வந்து சேர்ந்தது. மகாவிஷ்ணு யாரும் நாட்டுக்குள்ள பூஜை பண்ணப்படாது, எங்கே யாகாதிகள் பண்ணப்படாது, பிராமணால விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துர்புத்தி ஏற்பட்டது. மகர்ஷிகள்லாம் பார்த்தாலும் இது லோகத்துக்கு நல்லதில்லை, அவன் எங்கேயாவது போகட்டும், எந்த நரகத்துக்கு போகட்டும், லோகத்துக்கு ராஜா இப்படி இருக்கணும், எதா ராஜா ததா பிரஜா. ஆகையால் ராஜா இருக்கும் பொழுது இப்படி ராஜா இருக்கப்படாது அப்படின்னு நினைச்சப்பட்டு அவன் எத்தனையோ சொல்லி பார்த்தா கேட்கல. கும்முன்னு சொன்னா அவளுடைய ஒரு சக்தியினாலேயே அழிஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் மந்திரிகள்லாம் பார்த்தா அதாடா ராஜாவை கொண்டுட்டுமே, இனிமேல ராஜ்யத்துல ராஜா இல்லாத போனா ரொம்ப சிரமமா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவனுடைய ரெண்டு கைகளையும் எடுத்து கடைஞ்சா. கடைஞ்ச பொழுது அதுல ஒரு அரக்கன் வந்தானா, அதுல இருக்க கூடியதான மாலினியம் எல்லாம் பாபம் எல்லாம் போயிடுதான். சரி, இந்த சரீரத்துல இருந்து பாபம் போயிடுது அப்படின்னு அவருடைய தொடைய உடைச்சு அதுல நன்னா கடைஞ்சா. கடைஞ்சா அதுல இருந்து ஏற்பட்டான் புருதுன்னு பேர். அந்த புருது சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுடைய அம்சமா பிறந்தார். பிறந்து இந்த உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணினார், ஞானியா வாழ்ந்தார். அந்த புருது மகாராஜா இருந்ததுனால்தான் இந்த தேசத்துக்கு பிருத்திவின்னு பேர். இந்த பூமிக்கு பிருத்திவின்னு வந்தது அந்த புருது மகாராஜாவினால்தான். இப்படி பாகவதத்துல இந்த புருது சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்ற. புருது சரித்திரம் யஜ்ஞாதிகள்ல சொல்றது வழக்கம். இங்கேயாவது யஜ்ஞம் நடந்தது என அங்கே புருது சரித்திரம் சொல்லணும். அதே போல விவாகம் எது உபநயனம் நடந்தா அங்கே வாமனருடைய சரித்திரத்தை சொல்லணும். விவாக சந்தர்ப்பத்துல லட்சுமி கல்யாணம், கௌரி கல்யாணம் இதை ஸ்மரிக்கணும். அதனால்தான் விவாகத்துக்கு முன்னாலேயே கௌரி பூஜான்னு ஒன்று பண்ணுவார். இவைகள்லாம் பண்ணின பிறகுதான் விவாக சந்தர்ப்பமே ஏற்படும். அப்படி அந்த புருதுவனுடைய சரித்திரம் இந்த லோகத்துல இந்த கர்மாக்கள்லாம் ஏற்படணும், அதனால்தான் சித்தசுத்தி வரும் அப்படின்னு என்ன சொல்லி பகவத் அவதாரமாக ஞானி வடிவமாக இருந்த மகாத்மா புருது. அப்படி ஞானிகளை சில பேரை பார்த்தோம், சனகாதிகள், நாரதர், அதே போல பிரஹ்லாதன், புருது, அதுக்கப்புறம் சுகஸ்வாமி. பிறக்கும் பொழுதே அவர் வந்து ஞானியே பிறக்கார். வியாச வியாசன் நினைக்கிறாராம் நமக்கும் ஒரு பையன் வேணும்ட்டு. அடுத்த க்ஷணம் நல்லா யுவாவா இருக்கக்கூடியதான சுகஸ்வாமி இங்க தோணினார். தோணி என்ன வேணும்னார், விவாகம் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்தார். அவர் அந்த இடத்துல எல்லாம் கிளம்பி ஓடி போயிட்டார். அப்பொழுது அவரை துரத்துண்டு வியாசாச்சாரியர் போறாளாம், எம் பிரபிரஜந்த மனுபேதமபேத கிருத்யம் துவைபாயனோ விரகாதராஜுஹாவா. அவர் போயிட்டே இருக்கிற பின்னால ஓடிட்டு இருக்காராம். அந்த பையன் பிறந்தாலே பையன் மேல ஒரு அபிமானம், விரகாதராஜுஹாவா புத்ரேதி தன்மயதயா தரவோபினேது, புத்ரா புத்ரா அப்படின்னு என பேர் வைக்கலையன்னா அப்படி தன்மையா பேசும் கொண்டு பொழுது ஆதுஹாவா கேட்கும் பொழுது தரவோபினேது பக்கத்துல இருக்க மரங்கள்லாம் சொல்லித்தான், அப்பா என்ன வேணும்னு சொல்லித்தான் அப்படின்னா சர்வாத்ம பாவத்தை அப்பொழுதே அனுபவித்தார். உலகத்துல இருக்கிற சகல பிராணிகளும் என்னோட ஆத்மா எனக்கூடியதான ஸ்வரூபத்தை அனுபவித்தார் அவர். அப்படி சுகஸ்வாமி ஞானிகள் இப்படி இருக்கிறார். ஆர்த்தோ ஜிஜாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. இந்த இடத்துல ஆர்த்தன் ஜிஜாசோ அர்த்தார்த்தி ஞானி சொல்லணும், போறோம். ஒரு சகாரம் ஏன் போட்டார்? நாலு பக்தாள் ஆர்த்தஞ்சு ஜாசோ அர்த்தார்த்தி ஜானி அப்படின்னு விட்டுடணும். ஜானி சபரதர் சபா அப்படின்னு ஒரு சகாரம் போட்டிருக்காரு. ஞானியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஞானம் வந்த பிறகும் ஞானியுடைய நிலை இருக்கோ அதே போல ஒரு நிலை இன்னும் சில பேர் இருக்கப்பா. நிஷ்காம பிரேம பக்தனா இருக்கிறவரும் இந்த கோஷ்டியில சேர்த்துக்கணும். அப்படி நிஷ்காமமாக பிரேம பக்தியாக இருக்கக்கூடிய சுத்தமான பிரேம பக்தி இருக்கிறவா கோபிகா ஸ்திரீகள், அக்ரூராதிகள். அவளை இந்த கேட்டகிரிகள் எதிரியும் இல்லை, ஆர்த்தனும் இல்லை, ஜிஜ்யாசும் இல்லை, அர்த்தார்த்தியும் இல்லை. கோபிகாஸ்திரிகள் இது வேணும் அது வேணும்னு கேட்கல, பகவானே வேணும்னு நினைச்சா. மகத் தத்துவ பகவானுடைய தத்துவத்தை அறியணும்னு கூட அவன் நினைக்கல. தத்துவம் என்ன வேண்டியிருக்கு? பகவான் இருந்தா போறோம் அப்படின்னு அந்த பகவான் எடுத்து அப்படிப்பட்டதான ஒரு பிரேம பக்தியை காட்டினா அவளும் எனக்கு பிரியம் அப்படிங்கறத சகாரம் சொன்னாராம். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரார்த்தி ஞானீஜ பரதர்ஷபா அப்படின்னு விசேஷமா சொன்னார். இப்படி அந்த ஸ்லோகத்துல நாலு பேரையும் சகாரத்தினால இன்னொரு கேட்டகரியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டதான இவாள்லாம் என்ன அறிகிறார்கள், இவா யாரு? சுக்ருதிகள். இவா என்ன எப்பொழுதுமே பஜனம் பண்ணி கொண்டிருக்கா அப்படின்னு இப்ப பாஷ்யம் பார்ப்போம். ஏ புனக நரோத்தமாக, மனுஷியாளுக்குள்ளேயே உத்தமமான மனுஷியாள், புண்ணிய கர்மானஹா புண்ணியம் பண்ணினவா, சதுர்விதாக சதுஷ்பிரகாராக நாலு விதமானவர்கள், பஜந்தே சேவந்தே மாம் ஜனாக என்ன செய்கிறார்கள் சுகிருத்தினா, அவள் யார? புண்ணிய கர்மானா, ஹே அர்ஜுனா புண்ணிய கர்மா பண்ணினவா, ஆர்த்தாக ஆர்த்தி பரிகிரகிதாக, ஆர்த்தின கவலை, கவலையோட மாட்டிட்டவா, கவலையில சிம்ம வியாக்ரான யாதோவா வனேவா வனஹஸ்திபே, காட்டுக்குள்ள போனா சிம்மமும் புலியும் விரட்டுறது என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் கட்டம் வரும்பொழுது பகவான் நினைச்சு அடுத்த க்ஷணம் போயிடுமா எல்லாம் அப்படி. ஆர்த்தி பரிகிரகிதா தஸ்கர வியாக்ர ரோகாதினாபிபூதா, பார்க்கோ திருடன், அப்புறம் புலி, வியாதி. இந்த வியாதி இருக்கே இது அதை விட வசதி, ஏன்னா அங்கே கத்தாவது கத்தலாம், வியாதி வந்து அவங்களை கத்துறக்க சக்தி கூட இல்லை, அது மேலும் மேல. வியாக்ரம் முதல்ல தஸ்கரம் திருடன், திருடன் தான் காத்து மூச்சுன்னு கத்தலாம், அவனோட கொஞ்ச நேரம் சண்டை போடலாம், அவன் பத்து பேர் இருந்தா ஒரு அவன் அஞ்சு அஞ்சு அடி எடுத்தா இன்னைக்கு ஒரு அடியாவது அடிக்கலாம் இல்லையா, இல்ல என்ன கடிக்காவது கடிக்கலாம் இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கலாம் அது வேற. வியாக்ரம் அதை விட மோசம், வியாக்ரம் அதை விட மோசமானது ரோகம், ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி ஆயிடும். இப்படி அவிபூதனாகிறவன் ஆ பண்ணா ஜி, அதுக்கப்புறம் பகவானுடைய ஸ்வரூபத்தை அடையணும்னு நினைக்கிறவன் ஜிஜ்ஞாசோ பகவத் தத்துவம் ஞாதும் இச்சதி, ரைட், யோ அர்த்தார்த்தி தன காமஹா, காது வேணும்னு நினைக்கிறவன் இந்த லோகத்திலேயோ பரலோகத்திலேயோ. ஞானி விஷ்ணோஹோ தத்துவவித், ஞானின்னா தத்துவத்தை அறிந்தவன். இங்க விஷ்ணோஹோனா மகாவிஷ்ணு வைகுண்டவாசின்னு அர்த்தமும் சொல்லலாம், இங்க விஷ்ணுனா வியாபகமான பிரம்மம்னு அர்த்தம். தத்துவவித்த ஹே பரதர் சபா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா சிசுபாலன் கம்சன் இப்படி எல்லாம் பகவான் இடத்துல துவேஷம் பண்ணினவா, அவளும் பகவான் இடத்துல சந்ததம் பக்தியோ சந்ததம் அவ பகவத் சிந்தாபராளா தானே இருந்தா, அவள்லாம் ஏன் சார் பக்தாள் லிஸ்ட்ல சேர்த்துக்கல நீங்க அப்படின்னு, அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தார் சுவாமி ஆனா அவளை பக்தன்னு சொல்லல. சாபரானுரக்திரீஸ்வரே, அதான் பக்திக்கு லட்சணம்.
நோவித பக்தியில
சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு
கம்சன் கம்சன் சேர்த்திருக்காரு.
நவத பக்தியில எங்க சேர்த்திருக்கேன்? சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம், அதுல பயம் இல்ல, பயாத் கம்சாங்கிறது அது வேற, பகவான அடையறதுக்கு வழிகள் வேற, அந்த வழியில பயத்தினாலையும் குரோதத்தினாலையும் வரலாம் என்று சொல்றது. ஜெய விஜயாள இவாள்லாம் சொல்றது. ஆனா இங்க கம்சனும் துரு இவாள்லாம் சிசுபாலனும் இவாள்லாம் இருந்துட்டு இருக்காளு, அவ எப்பொழுதும் பகவத் தியானத்திலேயே பகவானுடைய எண்ணத்திலேயே தானே இருந்தா, அவளையே நீங்க பக்தாளுக்குள்ள சதுர்விதா பஜந்தையில சேர்த்துக்கலன்னு அவ பக்தாள் இல்லையேட்டர். அப்ப பக்தின்னு என்ன அர்த்தம்? பகவான நினைத்து கொண்டிருந்தா போறாது, பகவானை அன்பு அன்போட நினைக்கணும். பகவான நினைச்சா பயத்தோட நினைச்சா அப்படி வாழ நாங்க பக்தன்னு சொல்லல. சா பரா அனுரக்தி, அதான் பக்திக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம். அதனால பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தா போறாது, பகவானை வெய்யறதுக்கு தியானம் பண்றது போறாது, பகவானுடைய கோயில் இருக்கிற காசெல்லாம் திருடங்கிறதுக்கு தியானம் பண்ணினா போறாது. எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரானுரக்தியா இருக்கணும். அதான் விசேஷம். ஷார்டர் ரூட் அடையலாம். அதான், ஆனா பக்திங்கிற காட்டிகள் அவளை சேர்க்கலன்ட்டு, அவ்வளவுதான் நான் சொன்னேன். ரூட் ஷார்டரா இருக்கலாம், ஆனா ஷார்டர் ரூட்டா இருந்தா அதுல வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓரளவுக்கு முன்னால இருந்தவன், சம்ஸ்காரம் இருக்கிறவன் அப்படி போயிருக்கலாம், மற்றவர்கள்லாம் அப்படி போனா மறுபடியும் லவ் சம்சாரத்தில் விழுந்துருவோம், அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இங்க. அதனால அது சொல்லலை, அதனால அவளை சொல்லலை. அப்படி தேஷாம் ஞானே நித்தியுக்தா ஏக பக்தர் விசேஷதே பிரியோஹி ஜானினோ அத்யர்த்தம் அஹம் சதமம பிரியா. இந்த நாலு பேர் உங்களை பஜிக்கிறான்னு சொன்ன, இந்த நாலு பேருக்குள்ள யார் சார் வசத்தினா? தேஷாம் ஞானே நித்தியுக்தா, இந்த நாலு பேர்ல ஞானி தான் சார் எப்பொழுதும் என்னோட அட்டாச்சா இருக்கான். கவலை வந்தவரு, கவலை நீங்கினவரு மறுபடியும் நம்மள நினைக்கிறாளோ? சில பேர் நினைக்கல, கவலையோட இருக்கா கூடியதான மற்றவர்கள்லாம். அந்த கவலையானது போன பிறகு வஸ்திராபரணம் ஆனவரு திரௌபதி பகவான் சிந்தனை இருந்தாளா? கஜேந்திரன் அதுக்கப்புறம் என்னாச்சு? பகவத் சிந்தனத்தை இருந்தா போல தெரியலையே. அதே போலயே இந்த காராகாரத்தில் இருக்கக்கூடியதான ராஜாக்கள்லாம் கல்யாணம் பண்ணி சௌக்கியமா தானே இருந்தா? விரஜவாசி ஜனங்கள் அவளை தான் நான் ஞானி பிரேம பக்தியில சேர்ந்து விட்டேன், மற்ற ஜனங்கள்லாம் வெறுமன இருந்தா. ஆகிய அல்லது ஆர்த்தனாகவோ ஜிக்யாசுவா இருந்தானோ ஞானியா இருக்கிறது அர்த்தாப்தியோ அவனுடைய ப்ராப்ளம் ஆனவரு முன்னால இருந்த அளவுக்கு ஒரு அபிமானம் பகவான் இடத்துல இல்ல. ஞானியானவன் அப்பொழுது இல்ல, அப்படி இல்ல. ஞானி சர்வதா பகவானே நினைக்கிறான். தேஷாம் ஞானி நித்திய யுக்தா, எப்பொழுதும் அதே சொல்லுவது ஏக பக்தி. பகவான் இடத்துலயே ஒரு அபிமானம், 24 மணி நேரம் வேற எது இருந்தாலும் அது அவனுக்கு இல்ல, அந்த பகவத் தத்துவம் தான். ஞானிக்கு ரொம்ப பிரியம். ஏன் தெரியுமா? நான் ஞானியாரு ஆத்மஸ்வரூபம், உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் எது ரொம்ப பிரியம்? ஆத்மா, ஆத்மா சர்வார்த்த பிரியம், எல்லாத்த விட ஆத்மா தான் பிரியம். இதை நான் ஞானிக்கு நான் தான் ஆத்மா, அதனால என்னிடத்துல பிரியம் ஜாஸ்தி. எனக்கும் என்ன, ஞானி என்னுடைய ஆத்மா, அதனால பிரியம். ஆத்மாவில வித்தியாசம் இல்லையோ? நான் அதனால பிரியோஹி ஜானினோத்யர்த்தம் அகம் சகமம பிரியா. அதனால நான் அவனுக்கு ஆத்மா, அவன் எனக்கு ஆத்மா, ஐயால் எங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிரியம். அப்ப மீதி பேர் யூஸ்லெஸ். நீங்க என்ன சொல்லு? நாலு பேரை சொல்லிவிட்டு நாலு பேருக்குள்ள இவர் தான் ரொம்ப பிரியம்னா மீதி பேருக்குள்ள அவ்வளவு பிரியம் இல்லையோ? உதாரா சர்வையே வைத்தே அப்படி நினைக்காதீங்க, எல்லோரும் உதாரால் தான். ஆனா இவனிடத்துல ஒரு விசேஷம்னா பேதம் இல்லாம இருக்கான், அவ பேதத்தோட அவன இவளை குறைச்சல்னு சொல்லவே இல்லை. இவன் ரொம்ப பிரீத்தின்னு சொன்னா அப்ப மீதி பேர்ல பிரீத்தி குறைச்சல்னு அர்த்தம் இல்லை, எல்லாரிடத்துலயும் பிரீத்தி இருக்கு. ஆனா இவன் அபேன்னனாக இருக்கான், அவ ரெண்டு பேரும் பேதத்தோட இருக்கா அப்படின்னு வித்தியாசத்தை மேல போய் சொல்ல போறார். இத